அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11 அதிகாரத்திலே 12-13 ஆகிய இரண்டு வசனங்களையும் நாம் படிப்போம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 13-14. அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பிக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இந்த பகுதியை நாம் சற்று சிந்திப்பதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு முழுக்க முழுக்க தேவன். அவர் உலகத்திலே ஊழியம் செய்து வந்தபடியினாலே தேவகுமாரன், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை தோற்றுவிக்கும்படியாகவும் வரவில்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளும் இல்லை. அவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாக, பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக, பாவியின் மேல் வைத்த அன்பினாலே தன் ஜீவனை அவனுக்கு தரும்படியாக, அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அன்பை குறித்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று லேவியராகமும் 19:18 வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 இயேசு கிறிஸ்து ஒரு முறை பரிசேயரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது நியாயசாஸ்திரிகள் சிலர் வந்து அவரை பார்த்து கேட்டார்கள், போதுகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னார். நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இந்த இரண்டிலே அடங்கி இருக்கிறதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 13 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்னது 34-35 ஆகிய இரண்டு வசனங்களிலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இது புதிதான கற்பனை அல்ல, பழைய கற்பனையை புதுப்பித்துக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த இரண்டு கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே தேவனால் கொடுக்கப்பட்டவைகளே. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை புதுப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு கற்பனை என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது பழைய ஏற்பாட்டு கற்பனை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுனு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கற்பனையை கொடுக்கிறார். இயேசு நம்மில் எவ்வாறு அன்பு கூர்ந்தார் என்பதை பார்க்கும்போது அவர் அன்புக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிறார். அன்பை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை குணாதிசயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஆகவேதான் ரோமர் 13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. லவ் இஸ் த ஃபில்மெண்ட். அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ரோமர் 10 நீங்கள் பார்ப்பீர்களானால் 4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். Christ is the end of law and love is the fulfillment of law. பூர்வ காலத்தில் எல்லா மதங்களிலும் நல்ல கட்டளைகள் உண்டு. எந்த மதமும் களவு செய், உபச்சாரம் செய், கொலை செய் என்று போதிக்கவே இல்லை. அது சன்மார்க்க குணங்கள். ஆனால் விஞ்ஞான மார்க்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது மற்ற சமயங்களை போன்ற காரியங்கள் அல்ல. இயேசு சொன்னது, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு நம்மிலே எவ்வாறு அன்பாயிருந்தார் என்பதை அவருடைய மரணத்தில் தான் நாம் பார்க்க முடியும். ரோமர் 5 பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லுகிறார். 5:9 பார்த்தால் தெரியும், நாம்
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
பாருங்கள், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் யார் என்பதை 6 சொல்கிறது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது. 8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில். 10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். கடவுளுக்கு நாம் சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், நம்மில் நாமே பலனற்றவர்களாய் இருந்தோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாம் அவரை அறியாத நேரத்தில் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இதை போன்ற ஒரு அன்பை நாம் எங்கேயும் காண இயலாது. யாராயிலும் நமக்கு அன்பு பாராட்டினால் நாங்கள் திருப்பி அவர்களுக்கு அன்பு செய்வது வழக்கம் இல்லையா? ஒரு வாய் காபி கொடுத்தால் நாங்களும் ஒருக்கு காபி கொடுப்போம். ஒருமை பார்த்து வணக்கம் ஐயா என்றால் நாங்களும் திருப்பி வணக்கம் என்று சொல்வோம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் அவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பார்கள், நாங்களும் அவர்கள் கல்யாணத்தில் திருப்பி ஒரு பரிசை கொடுப்போம். இது உலகத்தில் சாதாரண அன்பு. கல்யாணம் கட்டினதுனால வேற வழி இல்லையே என்று மனைவி நிலத்தில் கணவன் உறவுகளை அன்பு செலுத்தலாம். அதே போல மனைவியும் அன்பு செலுத்தலாம். பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் அவரவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த சுனாமி நேரத்தில் தான் அதை காண முடிந்தது. அந்த சுனாமி அலை வரும் பொழுது தகப்பனோ தாயோ பிள்ளையோ என்ற பாசம் ஒருத்தருக்கும் இல்லாமல் போச்சு. எல்லாம் ஓடினாங்க, உயிர் பிழைச்சால் போதும் என்று ஓடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பலனற்றவர்களாய் இருக்கையில், குறித்த காலத்திலே நமக்காக சிலுவையில் மரித்து தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அன்பை விளங்க பண்ணினார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அன்பு, நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு. இயேசுதான் அன்பு, அன்புதான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்துவை விளங்கிக் கொண்டவர்கள் அக்காலத்திலே ஏராளமான பேர் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆரம்ப காலத்திலே யூதர்கள்தான் முதன்முறையாக கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறதை கண்டு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை காட்டிலும் அதிகமான அன்பை இயேசுவிடத்தில் கண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த காலத்திலே அந்த திருச்சபை ஏற்படுவதற்கு முன்பு முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைந்த சில பேர்கள் மட்டுமே, ஒரு நூற்று கணக்கில் தான் அவர்கள் அடங்கினார்கள். முதன்முறையாக 120 பேர்கள் கூடி ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் முதல் 2-3 அதிகாரங்களிலே பார்ப்பீர்களானால் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை காணலாம். அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். They were added to the church. ஆனால் 3:4 அப்போஸ்தலர் நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே விசுவாசிகள் பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். The church multiplied என்று வாசிக்கிறோம். சேர்ப்பதற்கும் மல்டிப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 8 கூட்டினால் 16 வரும், 8 பெருக்கினால் எவ்வளவு வரும், 64 வரும். அப்ப சபையில் சேர்க்கப்படுவது வேறு, பெருக்கப்படுவது வேறு. 8 அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் 8 இப்படி பெருக்கப்பட்ட சபை கலைக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. சபை சிதறடிக்கப்பட்டதனால் உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டு அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். முதன் முதலாவது எருசலேமை விட்டு யூதாவை விட்டு வெளிக்கிட்டவர்கள் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அல்ல, சீஷர்கள். அவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். சமாரியாவிலே சென்று பிலிப்பு என்பவன் பிரசங்கித்தான். பிலிப்பு அப்போஸ்தலர் அல்ல, ஒரு விசுவாசி, 4 கன்னியாஸ்திரிகளுக்கு தகப்பன். அவன் அற்புத அடையாளங்களை செய்தார். அப்போஸ்தலர்கள் செய்ததை காட்டிலும் பிலிப்பு அதிகமாக அற்புத அடையாளங்களை செய்தார். அங்கு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 9 அதிகாரத்தில் படிப்பீர்களானால் சவுல் என்பவர் விரோதமாக போய் அவர்களை கொலை செய்து அவர்களை சிறையில் அடித்து தன்னுடைய யூத மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார் என்பதை குறித்து நாம் அறிகின்றோம். இப்பொழுதும் எங்கெல்லாம் கர்த்தர் நல்ல எழுப்புதலை கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ பாதிரிமார்களை, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை அடிப்பதும் கொலை செய்வதும் விசுவாசிகளை அடிப்பதும் கொலை செய்வதும் சர்வசாதாரணமாக இருக்கிறது. நமக்கு அநேக காரியங்கள் தெரிகிறது இல்லை. எனக்கு தெரிந்து டெல்லியிலே ஒரு பாஸ்டரை கொலை செய்தார்கள். அதே பாஸ்டருடைய சபையில வேறு ஒரு பாஸ்டர் அனுப்பப்பட்டார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது இந்து மத தீவிரவாதிகள் ஒரு பிணத்தை கொண்டு போய் அந்த சபையில முன்னால வைத்து இந்த பாஸ்டரை நீங்கள் உயிரோடு எழுப்ப வேண்டும், இந்த செத்து போனவரை பாஸ்டர் உயிரோடு எழுப்ப வேண்டும், அப்படி எழுப்பாவிட்டால் இனி இங்க சபை கூட்டம் நடத்தக்கூடாது, பாஸ்டரை நாங்கள் கொலை செய்வோம் என்று பிணத்தை கொண்டு வந்து வைத்தார். பாஸ்டருக்கு ஒன்றும் செய்ய தெரியவில்லை. அவர் வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றுதான் சொன்னார். அந்த பிணம் எழுந்து விட்டது. அதை பார்த்த உடனே அந்த தீவிரவாதிகள் ஒருவன் கூட அங்க இல்லை. இப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஏராளமான ஆத்மாக்களை சேர்க்கிறார். இத்தனைக்கும் அந்த பாஸ்டர் அதுக்கு முன்பு அற்புத அடையாளங்கள் செய்தவரே இல்லை, அவருக்கு என்னன்னே தெரியும். தேவன் எங்கு தேவையோ அங்கு தம்முடைய நாமத்தை உயர்த்தி காட்டுகிறார். இப்படி பல இடங்களிலே நடக்கிறது உண்டு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு பட்டிக்குளம் மட்டக்களப்புக்கு போயிருந்த போது அங்கே கூட்டம் நடத்துவதற்கு சிலர் தடையா இருந்தார்கள். கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன பேபி, ஒரு குழந்தையை கொண்டு வந்து மேசையில வைத்து அந்த மனுஷன் ஓரமாய் நின்று கொண்டார். அந்த துணி எடுத்து பார்த்தால் அது இறந்து இருக்கிறது, தொட்டு பார்த்தால் ஐஸ் மாதிரி இருக்கிறது, மஞ்சள் நிறமா இருக்குது அந்த குழந்தை. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எனக்கு முதுகு தண்டுக்குள்ள ஏதோ ஐஸ் வாட்டர் ஓடுற மாதிரி ஒரு எனக்கே யாராயிலும் ஜெபிச்ச நலமா இருக்கும் போல தோன்றுச்சு. அப்படிப்பட்ட நிலையில நானும் மேலே பார்த்தேன், விசுவாசிகள் எல்லாம் சோத்திரம் பண்ணு நின்று சொன்னேன். அந்த பிள்ளை கையும் காலையும் ஆட்ட ஆரம்பித்தது. அந்த மனுஷன் எடுத்துக்கொண்டு ஓடினான். அடுத்த நாள் ஒரு 5,000-6,000 சனங்க கூடுச்சு, ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு அற்புத அடையாளம் என்று அநேக மக்கள் பிளாட்ஃபார்ம் போட்டு மேஜிக் ஷோ காட்டுற மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சனம் அங்குதான் கூடுது. ஆனால் தேவன் எங்கு தேவையோ அங்கு அற்புத அடையாளங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்களை அடித்து போட்டார், சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். மூக்கெல்லாம் உடஞ்சி போச்சு அவருக்கு, ஆனாலும் ஊழியத்தை விடவில்லை, ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி அந்த சிதறப்படுகிற காலங்களில் எல்லாம் எப்பொழுதெல்லாம் wherever there is a persecution there will be a revival. எங்கெல்லாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறதோ அங்கு அற்புத அடையாளங்கள் நிச்சயமாக நடைபெறுகிறது, எழுப்புதலும் நடைபெறுகிறது. சவுல் என்பவன் சீறி பாய்ந்து சென்று தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களையும் அவன் அடித்து நொறுக்க வேண்டும் என்று போனான். அவனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று தைரியமாக சொல்லி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றும் சொல்லிப்போனான். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ மார்க்கமோ இல்லை, இது ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதற்கு அநேக மக்களுக்கு அவரை அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு தேவையாயிருக்கிறது. ஏதோ போனோம், ரட்சியப்பட்டோம், ஞானசான எடுத்தோம், சபையில மெம்பரா இருக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், அவர்கள் நமக்காக ஜீவிப்பார்கள் என்று நினைத்தீர்கள். ஆனால் அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையானது நீங்கள் எங்கிருந்தாலும் சாட்சியாக ஒரு ஆத்மாவாயாகினும் நீங்கள் கர்த்தருக்குள் வழிநடத்தக்கூடிய நிலைமையிலே உங்களை அர்ப்பணித்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே 9 அதிகாரத்திலே சவுலை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் 10 அதிகாரத்திற்கு வரும் பொழுது இந்த நற்செய்தியானது புறஜாதிகளுக்குள்ளே எப்படி பரவ ஆரம்பித்தது என்ற ஒரு விசேஷ காரியத்தை உணர்கிறோம். இந்த 10 அதிகாரத்தின் பிரதிபலிப்பை தான் 11 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர் புறஜாதியர்களுடைய நாட்டுக்குள் சென்று சுவிசேஷம் அறிவித்து அங்கு சில காலங்கள் நின்று திரும்பவும் அவர் யூதேயா தேசத்தில் இருக்கிற சபைகளை காணும்படிக்கு திரும்பி வந்தார். அப்பொழுது விருத்த சேதனம் உள்ள கிறிஸ்தவர்கள், அதாவது யூதர்களுக்கு விருத்த சேதனம் என்பது ஒரு கட்டளை, அதிலிருந்து கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் என்ன நினைத்தார்கள், ஒரு புறஜாதி மக்கள் ஒரு யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முதலாவது அவர்களை யூதராக்கி அதற்கு பிற்பாடு கிறிஸ்தவராக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் புறஜாதிகள் கிறிஸ்தவர்கள் ஆன போது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஒரு கொர்னேலியு என்ற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷரிடத்துல நீங்கள் போய் அவர்களோட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அவர்களோட என்று பேதுருவோடு கூட விருத்த சேதனம் உள்ள கிறிஸ்தவர்கள் வாக்குவாதம் செய்தார். அதற்கு பேதுரு அப்போஸ்தலர் அவர்களுக்கு நடந்த காரியத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டா 4 முறைகளும் கட்டிக்கப்பட்டு ஒரு கூண்டு போல இறங்கி வந்தது. அதற்குள்ளே எல்லா விதமான மிருகங்களும் பறவைகளும் இருந்தன. அவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது இவைகளை நீ அடித்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்பொழுது நான், ஆண்டவரே, தீட்டு உள்ள ஒன்றும் என் வாய்க்குள்ளே இது வரைக்கும் போனதில்லை என்று சொன்னேன். அப்பொழுது தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ ஏன் தீட்டு என்று சொல்லுகிறாய், உன்னிடத்தில் சிலர் மனிதர்கள் வருவார்கள், அவர்களோடு நீ போ என்று சொன்னார் என்று விளக்கி சொல்லுகிறார். அப்படி சொல்ல அந்த காட்சி அவர் மறந்து உடனே செசரியாவிலிருந்து அனுப்பப்பட்ட 3 மனிதர்கள் பேதுரு இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரவேசித்தவர்கள் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ அவர்களை பின்பற்றி போ என்று ஆண்டவர் சொல்லியிருந்தபடி அவர் போகின்றார். அங்கே சொல்லுகிறார், கொர்னேலியு மனுஷன் சொல்லுகிறார், ஒரு தேவதூதன் தன் வீட்டிலே நிற்கிறதையும் பேதுருவை அழைப்பிக்கும்படி அந்த தேவதூதன் அவருக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறதையும் சொல்லுகிறார். எனது படித்தால் விசேஷமா இருக்கும். 10 அதிகாரத்தில் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் 5 வசனத்தை பாருங்கள். 5 வசனம், 6 வசனம், இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடரோரத்தில் இருக்கிறது. இந்த அட்ரஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதை எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம், அது பாத்தீங்கன்னா, பீட்டர் அலையாஸ் சைமன், கேர் ஆஃப் சைமன், டேனரி ஒர்க், பீச் ரோட், ஜோபா போஸ்ட், இந்த மாதிரி அட்ரஸ் கொடுக்கிறார். எவ்வளவு கிளியர் அட்ரஸ் பாருங்க, இது குத்துமதிப்பா சொல்லல, கரெக்டா அட்ரஸ் கொடுக்கிறார். அதே போல பேதுருவுக்கும் சொல்லுகிறார், செசரியா பட்டணத்திலிருந்து மூன்று பேர் வருவாங்க, நீ ஒன்றுக்கும் சந்தோஷப்படாம என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை இரண்டு பேருக்கும் கர்த்தர் உணர்த்துவார், இரண்டு பேருக்கும் உணர்த்துவார். சில சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை பத்தி எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன பற்றி எனக்கு வெளிப்பாடு கொடுக்காம இன்னொருத்தருக்கையும் கொடுக்கணும். நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வரும்போது சில போதகர்கள் பாஸ்டர்கள் வந்து உங்களை பற்றி ஜெபிச்சேன், எங்கள் சபையில வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று உங்களை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். நான் கேட்ட, பாஸ்டர் ஊழியம் செய்ய போறது நான், எனக்கு வெளிப்பாடு கொடுக்காம உங்களுக்காக கொடுப்பார் என்று கேட்டேன். நீங்க அதிக பிடிச்சதன் அம்மா கதைக்கிறீங்கன்னு சொன்னார். உண்மையா நீங்க யோசித்து பாருங்க, என்னை குறித்து ஒன்று வெளிப்பாடு கொடுக்கிறதை எனக்கும் சொல்ல வேண்டும், மற்றவருக்கும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேக மக்கள் ஏமாற்றப்படுவது, கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம் வெளிப்படுத்துவார். ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது தேவன் திட்டவட்டமாக இரண்டு பேருக்கும் சொல்லுகிறார். பேதுருவுக்கு சொன்னவர், கொர்னேலியுக்கும் சொன்னார். ஆகவே சந்தேகப்படாதபடிக்கு பேதுரு அங்கு சென்றுகின்றார். பேதுரு அங்கு செல்லும் போது அந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 10 அதிகாரத்திலே முதல் வசனம், இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த இத்தாலியா பட்டாளத்தில் தலைவனாயிருந்தவன் கிறிஸ்தவனும் அல்ல, யூதனும் அல்ல, அவன் கிரேக்கன். விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு கிரேக்கன். இவனுக்கு தேவ பக்தி இருந்தது, ஆனால் எந்த தெய்வத்தை வணங்கினான் என்று நமக்கு தெரியாது. கிரேக்கர்களுக்கு சைவத்தில் இருக்கிறது போல 33 கோடி தேவர்கள் இருக்கிறது மாதிரி அங்கேயும் ஏராளமான தெய்வங்கள் உண்டு. கிரேக்க நாட்டில் நிறைய தெய்வங்கள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களிலே ஒரு தெய்வத்தை அவன் தனக்கென்று வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவன் யாரை நோக்கி ஜெபம் பண்ணதுன்னு கவலை இல்லை, அவன் உண்மையாய் ஒரு தெய்வத்தை நோக்கி ஜெபிச்சிருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சபடி உண்மையாய் ஜெபிச்சிருக்கிறான். கர்த்தர் அதை கேட்டு ஒரு தூதனை அனுப்பினார். நாங்கள் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், தூதன் வரமாட்டேன் என்கிறான். தூக்கம் வருது, தூதனுக்கு பதில் தூக்கம் வந்துருது. அப்ப ஜெபிக்கும் போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவனை சரியான வழியிலே நடத்துகிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். 11 அதிகாரத்தில் பேதுரு இதை குறித்து சொல்லும் பொழுது 14 வசனம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்வான் என்று தூதன் தனக்கு சொன்னதாக அறிவிக்கிறார். இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த கொர்னேல் என்ற மனிதன் 4 நல்ல குணங்களை உடையவன். அவன் மிகுந்த தேவ பக்தி உள்ளவன். அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன். மிகுந்த தான தர்மங்களை செய்தவன். எப்பொழுதும் ஜெபமணி கொண்டிருந்தவன். 4 நல்ல காரியம். அவன் குடிகாரன், விபச்சாரக்காரன், சூதாடி என்றெல்லாம் சொல்லவில்லை. 4 அருமையான குணங்கள் தேவனை அறியாத ஒரு புறஜாதிக்காரன் இடத்துல இருந்திருக்கிறது. அவனுக்கு தேவன் யார் என்று தெரியாது, ஆனால் தனக்கு தெரிந்த அளவிலே ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறான். இவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல அருமையான குணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 4 நல்ல குணங்களும் இருக்கிறதுனாலே அவன் ரட்சிப்பை பெற்றவன் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீயும் உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதான வார்த்தைகளை அவன் வந்து உனக்கு சொல்வான் என்றால் இவைகள் அவனுக்கு ரட்சிப்பு அல்ல. அதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம், அவன் மிகுந்த தேவ பக்தி உள்ளவன். A man of devotedness. மிகுந்த தேவதா பக்தி. அந்த தேவ பக்தியை குறித்து நாம் 1 தீமோத்தியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தியின் புஸ்தகம் 3 வசனத்தில், 3 அதிகாரம் 3 வசனம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் இனி சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று சொல்லுகிறார். தேவ பக்தி என்பது தர்க்கங்களுக்கு உரியதல்ல. வீணான தர்க்கங்கள் செய்வதற்காக செய்கிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. தர்க்கவாதத்தினாலே ஒருவரும் தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள இயலாது. திரும்பவும் படித்தால் இன்னும் சொல்லுகின்றார், நான்காம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், கெட்ட வார்த்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும், ரிலிஜியஸ் பீயிங் ரிலிஜியஸ் இஸ் அ சார்ட் ஆஃப் இன்கம், ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிலர் பக்தியா இருக்கிறது உண்டு, இந்த தெய்வ ஊழியத்தை செய்தால் இதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு, ஜபத்துக்கு கூட டிக்கெட் விற்கிறவர்கள் உண்டு, ஜபம் பண்றதுக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்ப நாங்க உங்களுக்கு ஜெபிப்போம், அதை கூட காசாக்கிறது உண்டு. அந்த காலத்துல ரோமன் கத்தோலிக்க சபையில பாவ மன்னிப்புக்கு சீட்டு வித்தாங்க, சின்ன பாவத்துக்கு சின்ன பணம் பெரிய பாவத்துக்கு பெரிய பணம் என்று வித்தாங்க. பணக்காரர்கள்லாம் கட்டுக்கட்டா வாங்கி சீட்டு கட்டு வாங்கி வச்சுக்கொண்டாங்க, பாவம் செஞ்சோன்னு ஒரு சீட்டு கழிச்சு கொடுத்துருவாங்க. இது போல இன்றைக்கு தேவனுடைய காரியங்கள் ஒரு பிசினஸ் ஆக மாறிக்கொண்டு வருகிற காலமா இருக்கிறது. அப்ப பார்த்தால் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற மக்கள் உண்டு. இன்னும் கூட பாருங்கள், யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபத்தில் முதலாம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அங்கே 26 வாக்கியத்தை வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை அவன் தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவபக்தி வீணாயிருக்கும். அப்ப எது தேவபக்தி எது தேவபக்தி இல்லை என்பதை நாம் தெளிவாக வேதத்தினூடாக அறியப்பெறலாம். அதே நேரத்தில் உண்மையான தேவபக்தி என்ன என்று பார்ப்போமானால், 27 வாக்கியம் 1 யாக்கோபு நிருபம் 1:27 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாயிருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுவது மனித அபிமானத்தின் அடிப்படையிலே யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இஸ்லாமியர் கூட ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறார்கள், சைவர்கள் செய்கிறார்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள் செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் கூட செய்கிறார்கள். ஆனால் அதனால அவர்கள் எல்லாம் தேவபக்தி உள்ளவர்கள், அவர்கள் ஆதாயத்திற்காக செய்கிறார். இப்பொழுது சுனாமி இந்தியாவில் வந்தபோது ஏராளமான பணம் உலகத்தின் பல மூலைகளிலிருந்து இந்திய அரசாங்கத்துக்கு பணம் கொட்டியது. அதே போல கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் ஏராளமான பணம் வந்தது. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த ஏழைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். வீடு இல்லாமல், கட்ட துணி இல்லாமல், வசதி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். இவ்வளவு பணமும் எங்கே போயிற்று என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு ஆண்டவர் தான் பதில் கொடுக்க வேண்டும். திக்கத்தவர்களை விசாரிக்கிறோம் என்ற பெயரிலே கிடைக்கிற வரைக்கும் சுருட்டுகிற தேவ பக்தி நல்ல பக்தி அல்ல. வேதம் சொல்லுகிறபடி அவர்களை விசாரிக்க வேண்டும். எல்லாரையும் விசாரிக்க முடியலன்னா கூட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேரை ஆகியும் விசாரிக்க வேண்டும். அடுத்தது சொல்லுகிறார், அது மட்டும் காணாது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுதல் தேவபக்தி. தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்த உடனேயே நாம் அவரால் காப்பாற்றப்பட்டோம், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் அதற்கு மேல் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கிடைத்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1 யோவான் 3:3 வாசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தமுள்ளவனாக காத்துக் கொள்ளுகிறான். ஒன்று தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதை ஆண்டவர் செய்ய மாட்டார். எங்களுக்கு கொடுத்த கடமை, நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது தெய்வ பக்தி. அப்போ கொர்னேலியு என்பவன் மிகுந்த தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது, ஆனால் அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும், சொல்றீங்களா? தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வாட் யூ மீன் பை ஃபியர் ஆஃப் த லார்ட்? ஞானத்தின் ஆரம்பம், அது சரி. தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். To depart from evil is the fear of the Lord. இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லா தீமைகளையும் செய்துகிட்டு, எல்லா விதமான தப்புதங்களையும் செஞ்சுக்கிட்டு, அப்பப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், கிருபை அதிகமாக இருப்பதனால் பாவம் செய்யலாமா? கூடாது. கிருபை அதிகமாக இருப்பதனால் பாவம் செய்யலாமா? கூடாது. ரெண்டு முறை சொல்லுகிறார். ரோமர் 6:10 படிச்சீங்கன்னா ரெண்டு முறை இந்த வசனம் வருகிறது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நாங்க பாவம் செஞ்சு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்ப நமக்கும் கத்தோலிக்கு என்ன வித்தியாசம்? நமக்கும் ஒரு சைவருக்கு என்ன வித்தியாசம்? அவரும் அடிக்கடி கோயிலுக்கு போறார், மலைக்கு போறார். சமாரியா ஸ்திரியை சொல்லலையா? சமாரியா ஸ்திரி என்ன சொன்னாங்க? ஏசு சொன்னாரு, தாகத்துக்கு தானு கேட்டாரு. அப்படியே கதை வளர்ந்தது. கடைசியில் அந்த அம்மா, எனக்கு தாகத்துக்கு நீங்க தாங்கன்னு கேட்டாரு. சரி தர்றேன், புருஷனை கூட்டிட்டு வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு. கரெக்டா சொன்னீங்க அம்மா, உங்களுக்கு புருஷன் இல்லை. இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு. 5 புருஷங்க இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை. அந்த அம்மால விபச்சாரி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை அப்படின்னா, காரணம் அந்த நாட்டிலே, சமாரிய நாட்டில் ஒரு மனிதனுக்கு மனைவி மரித்து போனால் 2வது கல்யாணம் செய்யறான். 2வது மனைவி மரித்து போனா 3வது கூட செய்யறவ இருக்கிறான். அந்த நாட்டிலையும் கணவன் மரித்து போனால் மற்றொரு கணவனை மனைவி கல்யாணம் செய்யலாம். ஆக முதல் ஒரு கணவன் இருந்தா செத்து போனான், 2வது ஒருத்தனை கட்டினா செத்து போனான், 3வது ஒருத்தைய கட்டினா அவனும் செத்து போனான், 4வது ஒரு ஆளை கட்டினா அவனும் செத்து போனான், 5வது ஒரு மனுஷனை கட்டினா அவனும் செத்து போனான். அப்ப அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க, கட்டினா தானே சாகரான், கட்டாமலே ஒருத்தனை வச்சுக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, 5 பேர் உனக்கு இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, நீ வச்சிருக்கிற அப்படின்னு சுட்டி காமிச்சாரு. உடனே அந்த அம்மா தெரியுமா சொன்னாங்க, நாங்க அதுக்கு தான் மலை மேல போய் சொல்லிக் கொள்றோம். நான் ஏன் தெரியுமா மலைக்கு போறோம்? இந்த பாவம் போக்குறதுக்கு தான். உங்கள் சீஷர்கள் குறிப்பிட்ட ஸ்தலத்தில் எருசலேமில் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் மலை மீது போய் தொழுது கொள்கிறோம். இயேசப்பொழுது என்ன சொன்னார்? ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் எருசலேமில் மட்டுமல்ல, மலையில மட்டுமல்ல, எங்கும் எப்பொழுதும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனை செய்வது வெறும் பாட்டு பாடுவது அல்ல, வெறும் வேத பிரசங்களை கேட்பது அல்ல, காணிக்கை தருவது அல்ல. கிறிஸ்துவுக்கென்று நான் சாட்சியாய் என்னை காத்துக்கொண்டு வாழ்கிறேனா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது தீமையை விட்டு விலகி வாழ்தல். தீமையை விட்டு விலகி வாழ்தல் என்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படியானால் எவைகள் தீமை என்று வேதம் சொல்லுகிறதோ அவைகளை எங்கள் வாழ்க்கையில விட்டு நாங்கள் விலக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை எத்தனை கிறிஸ்தவர்கள் பின்பற்றி நடப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், ரொம்ப கஷ்டமான காரியம்தான். என்ன பண்றதுங்க, சந்தர்ப்ப சூழல் அப்படி ஆயிப்போச்சு, ஒரு பொய் சொல்லிட்டேன். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம் தானே? நல்ல காரியத்துக்கு விஷம் குடிக்கலாமா? நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்தா குடிப்பீங்களா? நீங்க விஷம் குடிச்சீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா வாங்கி குடிச்சிருவீங்களா? நல்ல காரியம் நடக்க போகுது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் கட்டணும், இதெல்லாம் பிசாசு கொடுத்த பழமொழிங்க. மனுஷ அறிவுல வந்து 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தணுமா? ஏன் ஒரு உண்மையை சொல்லி நடத்தக்கூடாதா? ஒரு உண்மையை சொல்லி நடத்தினானே. நான் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்ய போனேன். ஒரே ஒரு பெண்ணை தான் பார்த்தேன், அவளை தான் கட்டினேன். 4-5 பெண்ணெல்லாம் பார்க்கல. ஏன்னா நாலஞ்சு பெண்ணா பார்த்தா அதுல சில கஷ்டமெல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உனக்கு பதில் அவளை கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால பல பெண்களை பார்க்கக்கூடாது, பார்த்தா ஒரு பெண் அதை கட்டணும். அப்படிதான் நான் போனேன். ஆனா அந்த பெண்ணை பார்த்த தகப்ப என்கிட்ட உண்மையை சொன்னார், உங்களை பார்த்தா கொஞ்சம் இளமையா தெரியுது, ஏன் பெண்ணுக்கு 29 வயசு, உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாரு. நான் எனக்கு 24 வயசுன்னு சொன்னேன். 5 வயசு கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல நீங்க கொடுத்தா கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அவர் உண்மையே சொன்னதுனால கல்யாணம் செய்துட்டேன். அவர் போய் சொல்லியிருக்கலாம், என் பொண்ணுக்கும் 25 தான், என் பொண்ணுக்கு 23 தான் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் உண்மையை சொன்னார், பொய் சொல்லல. ஒரு உண்மையை சொன்னாருன்றதுக்காக அந்த மனைவியை கட்டிட்டு இன்னைக்கும் அவங்க தான் எனக்கு மனைவி, எங்களுக்கு 7 குழந்தைகள், 14 பேரப்பிள்ளைகள், நாங்க சந்தோஷமா கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு முன்பே, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பே, கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு உண்மை எனக்கு புறப்பட்டது. ஆனால் கல்யாணம் பண்ணின பிற்பாடு இந்த எபேசி நிருபம் கொலேசி நிருபம் படிச்ச பின்னால, ஒரு மனைவி இடத்துல கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி கணவத்தில் நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நான் படிச்சு இந்த கிறிஸ்தவ குடும்பம் என்ற ஒரு கேசட் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தால வந்த பிரசங்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக வாழ என் சொந்த வாழ்க்கையிலும் ஒரு பொய், ஒரு களவு இல்லாம கர்த்தர் வெளிப்படுத்தினார்னு சொல்லி பொய் சொல்லாம, சில சமயங்கள்லாம் சில சாட்சிகள்லாம் கேட்கும் போது, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளையா பெண்ணான்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்படி கண்ணை மூடிட்டு சொன்னாராம், பிள்ளை டைப்பர் போட்டிருக்கு, என்ன பிள்ளைன்னு தெரியலன்னா. இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம், இதை கேட்கறதுக்கும் சில ஆட்கள் உள்ள கற்பத்துக்குள்ள இருக்கிற புள்ள டைப்பர் போட்டிருக்குதான், இவர் பார்த்து சொல்ற, அதனால சரியா தெரியல. இன்னொரு இடத்துல ஒரு அம்மா போனா, ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டி கொண்டு ஜபத்துக்கு போனான். அவர் ஜோம் பண்ணும்போது சொன்னாராம், இந்த முறை உங்களுக்கு ஆண் பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னாராம். அந்த அம்மா போகாம அங்கே நின்றுட்டு இருந்தாங்களா, பாச சொன்னாராம், நீங்க ஜெபிச்சிட்டீங்களா போங்கணும், இல்ல நாங்க கொஞ்சம் கதைக்கணும் தனியான். சரி, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் இந்த அம்மா வந்தாங்களாம், பாஸ்டர் எனக்கு வயிறு கொஞ்சம் வீக்கமா இருக்கு, நான் கர்ப்பிணி இல்லை, என் வயிற்ற பார்த்துட்டு நீங்க இந்த முறை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிவிட்டீங்களா, இது மாதிரி வேற எங்கேயும் சொல்லிவிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி எல்லாம் சில காரியம் நடக்குது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, எனக்கு பிற போறது ஆனா பெண்ணான், பிறந்த உடனே கொண்டாந்து காட்டுங்க பார்த்து சொல்றேன். நான் எதுக்கு சொல்லணும், அது எதா இருந்தா என்ன பெண்ணை பிறந்த தூக்கி தெருவில் போட போறீங்களா, வழக்கத்தானே போறீங்க, அது எதுக்கு முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும், ஸ்கேன் பண்ணி பாருங்க தெரிஞ்சிடும். இதுக்கு போய் ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா, இப்படி சில காரியம் எதுக்குத்தான் ஒரு ஜெப விண்ணப்போ ஒன்னும் தெரியாத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கியூல நிக்கிறாங்க ஜெபத்துக்கு, ஒரு அம்மா வந்தா என்ன உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்கு சளி பிடிச்சா நான் ஜெபம் பண்ண தொடச்சா விட முடியும். இப்படி எல்லாம் சில அனாவசியமான தேவையற்ற காரியங்கள், இப்படித்தான் நாட்கள் போய் கொண்டிருக்குது. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பயம், இதுக்கெல்லாம் ஒரு நாள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணுமே நினைச்சு பார்க்கறதே கிடையாது. அப்ப கொர்நேலியு வாழ்க்கையில வாசிக்கிறோம், அவன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவன், அதாவது குடும்பம் முழுவதும் தீமையை விட்டு விலகி கர்த்தருடைய அறிவிலே வளர்ந்து கொண்டு வந்ததுனாலே அந்த குடும்பத்தில் பாவம் பிரவேசிக்க முடியாதபடி இருந்தாலும் அவனோ இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தான். 3வது குணத்தை பாருங்கள், அவன் மிகுந்த தான தருமங்களை செய்தவன், தான தருமம் செய்தவன், ஏழைகளுக்கு இறங்குகிறவன், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தரால் அவன் தயையையும் பெறுவான், வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் காக்கப்பட்டிருக்கும். இப்ப ஜனங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது எத்தனை நன்மை. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் பார்த்தால் அங்க ஒரு வசனம் இருக்குது, நல்ல வசனம், அதை சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி தேவன் உங்களுக்காக தரித்திரரானாரே என்று ஒரு வசனம். அதுல இந்த மஞ்சள் கலர்ல புளூரசன் கலர்ல போட்டு அது பக்கத்துல ஒரு இன்ட் போட்டு கோலம் எல்லாம் புள்ளி எல்லாம் வச்சு வெரி இம்பார்ட்டன்ட் வசனம், அது விபி அப்படின்னு போட்டு விபி, வெரி விஐபி வசனம் அது. ஏன்னாக்க நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும். இந்த டெக்ஸ்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு செழிப்பு உபதேசம் என்று அநேகர் பிரசங்கிக்கிறார், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். சனம் எப்ப ஓடு ஓடு ஓடி அப்படியே வானத்தை வந்து கொட்ட போகுது என்று ஓடுவார். எதற்காக அந்த வசனம் எழுதப்பட்டது, ஏன் எந்த கான்டெக்ஸ்ட் அவர் எழுதியிருக்கிறார், அதை கவனிக்க வேண்டும். எப்போதுமே நடுவில் ஒரு வசனத்தை மட்டும் குத்திட்டு பார்க்கக்கூடாது, மேலையும் கீழையும் படிக்கணும். அப்ப அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால் அங்க என்ன ஆரம்பிக்கிறார், மக்கதோனியா சபை கொடிய தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் திராணிக்கு மேலாக காணிக்கை கொடுக்கிறார்கள், அவர்கள் தங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனிலே விசுவாசமாக இருக்கிறார்கள். கொரிந்தியரே, நீங்க உங்க சபை நல்ல பணக்கார சபையா இருக்குதே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஏன் அவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யக்கூடாது? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்களுக்காக தேவன் தரித்திரராய் இருக்கிறாரே, அதனால உங்கள் செல்வத்தை அவர்களுக்கு கொடுங்க, நீங்க கஷ்டப்படும் போது அவங்க உங்களுக்கு தருவாங்க, இப்படி சமநிலை பிரமாணம் இருக்கும்படி இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இதெல்லாம் விட்டுட்டு தேவன் உங்களுக்காக தரித்திரரானா நாங்கள் ஐஸ்வர்யனா இருக்கணும், நாங்கள் ஐஸ்வர்யனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆடம்பரத்திலையும் உலக உல்லாசத்திலையும் வாழ்கிற மக்கள் தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை விசுவாசியை கூட கவனிக்காதபடி இருப்பார். லாசரு மாதிரி, லாசரு வீட்டு வாசப்படியில பிச்சைக்காரனா இருக்கிறான், ஒருவேளை சோத்துக்கு அவனுக்கு வழி இல்லை, அவன் புண்களை நாய் நக்கிச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் விட்டுட்டான் நாய் நக்கட்டும்னு, நாயாவது கொஞ்சம் பசி அறட்டும், என் உடம்ப நக்கி அதுக்கு பசி தணியட்டும் என்று தன்னுடைய உடலை கூட நாய்க்கு கொடுத்த ஒரு மனிதனை ஒரு மனிதன் கவனிக்க மறந்து விட்டான். அந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் தப்பிதமாக ஒன்றும் சொல்லவில்லை, பிழையாய் சொல்லவில்லை, அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தவன் என்றுதான் சொல்லி இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய மறந்து விட்டான், தன் கண் முன்னால கண்ட ஒரு ஏழைக்கு அவன் இறங்க மறுத்து விட்டான். ஆகவே இருவரும் மரித்தார்கள். இந்த லாசருவோ ஆபிரகாமின் மடியில் இருந்தான், அந்த அந்த ஐஸ்வர்யவனோ வேதனைப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்குவது தர்மம் என்று சொல்வது ரட்சிப்புக்கு அல்ல, அது மனிதாபிமானம். வேதம் சொல்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கடன் படுங்கள் என்று சொன்னார். வேற ஒன்றுக்கும் கடன் பட வேண்டாம், அன்பு கடன் படுங்க, அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னை போல நீங்கள் அன்பு கூறுங்க. அப்ப அந்த அன்பினாலே நம்ம தர்மம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு செய்கிறோம். அது பழமொழி நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் தலை காக்கும். யார் தலையை காக்கும்? கொடுக்கிறவன் தலையவா, வாங்கிக்கிறவன் தலையவா? ஒருவன் பசியா இருக்கிறான், சாக போறான், ஐயா பசியா இருக்குது, தர்மம் தர்மம் தர்மம்னு கேட்கிறான், அது கொடுக்கலன்னு அவன் செத்துருவான். ஒருத்தர் அவனுக்கு தர்மம் கொடுக்கிறார், யார் தலையை காக்கும்? வாங்கிக்கிறவன் தலையை காக்கும். நாங்க என்ன நினைக்கிறோம், கொடுத்தா நாங்க தப்பிச்சுக்கலான்னு பாக்கிறோம். நீங்க என்ன தர்மம் பண்ணாலும் ரட்சிக்கப்படலன்னா நேர நரகத்துக்கு தான் போகும். ரட்சிப்பு அதை விட முக்கியம். அதுதான் சொல்கிறார், இவன் நல்ல தான தர்மங்களை செய்தவன். அவனை குறித்து சொல்கிறார்கள், இவன் தங்களுக்கு தேவாலயம் கட்டி கொடுத்தவன், கோயில் கட்டுவதற்கு பணம் கொடுத்தவர், ரொம்ப தர்மிஷ்டியவர், ஆனால் அவன் ரட்சிக்கப்படவில்லை. நான்காவது அவர் சொல்லுகிறார், அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப ஜெபம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது அல்ல, ஜெப தூபம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபத்தின் ஆவி அகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில நல்ல குணங்கள் எல்லாம் சில பேருக்கு இருக்கு, ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்குள்ள பாவமும் இருக்கு. ஒரு பக்தன் பத்ரகிரியார் என்று சொல்லிய ஒரு தமிழ் சித்தன் சொல்லுகிறார், பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில் வீழாமல் ஆவி என்னும் பிரமாணத்தை அடைவது இனி எக்காலம் என்ற ஒரு எக்கால கன்னிகை என்ற பதிகத்திலே 15வது பாடல். பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில் வீழாமல் ஆவி என்னும் பிரமாணத்தை அடைவது இனி எக்காலம். பட்டினத்தார் ஒரு நல்ல பாடல் சொன்னார், நீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன ஏ மனமே, மாற்றி பிறக்க வழியறிந்தா இல்லை, மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரங்கள் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியா இல்லையே. நீற்றை புனைந்தென்ன நல்ல திருநீர் பூசுறோம், நீராட போய் என்ன என்னென்ன புண்ணிய நதி புண்ணிய சமுத்திரம் உண்டோ எல்லாத்திலையும் முங்கு போய், ஆனா என்ன தெரியல, ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரங்கள் மனப்பாடம் செய்ய மனமனமனமனன்னு ஒப்பிக்கிறோம். அதையும் பட்டினத்தார் சொல்கிறார், சுத்தி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதாடான்னு கேட்டார். நல்ல மந்திரம் சொல்ல தெரியுது, புண்ணிய நதியில நீராட தெரியுது, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நல்ல நீர் திருநீர் பூசி பொட்டு வச்சு நாமம் போட்டு எல்லாம் அலங்காரம் எல்லாம் பக்திக்குரிய சகல வேஷமும் இருக்குது, ஆனா என்ன தெரியல, மாற்றி பிறக்க வழியறிந்தா இல்லையே. கிருபானந்த வாரியார் என்ற ஒரு அருமையான பேச்சாளர் ஒரு நல்ல சைவ தலைவர், அவர் ஒரு முறை அவர் இந்த பட்டணத்தார் பாடலை சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். ஒரு நல்ல வேதம் படித்த பண்டிதர் ஊருக்கு போனாராம். போற வழியில ஒரு ஆறு குறுக்கிட்டதான். இப்போ பாலமெல்லாம் அப்போ இல்லை, ஆற்றுல கடந்து போகணுமானால் ஒன்று நடந்து போகணும், நீந்தி செல்லணும், இல்லையானால் ஒரு சின்ன படகு தோணியில போக வேணும். அப்ப அங்க ஒரு சின்ன தோணி ஒன்று இருந்திருக்குது, அதுல ஒருவன் இருந்தான். ஐயா என்னை கொண்டு அக்கறையில விடுங்க, சரி காசு கொடுங்க விட்டுறேன் என்று சொன்னான். ஆற்றுல நல்ல புது வெள்ளம் போகுது, நிறைய தண்ணி போகுது. இவன் துடுப்பு போட்டுக்கொண்டு தள்ளி கொண்டு போனான். இந்த தண்ணி அதிகமா இருந்து கொஞ்சம் ஆடல் காணவுன்னு இந்த வேத பண்டிதருக்கு கொஞ்சம் பயம். அந்த பயம் போக்குறதுக்காக இவர் கதைக்க ஆரம்பிச்சார். தோணிக்காரா தோணிக்காரா, நீ ஞான சாஸ்திரம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். பயம் போறது கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா பயம் தெரியாது இல்லையா. அந்த தோணிக்காரன் சொன்னானா, ஐயா சாமி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, நான் வந்து தோணி ஓட்டுறவன், காசு சம்பாதிக்கிறவன், எனக்கு இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்னானா. இவர் சொன்னாரா, அட முட்டாள் தோணிக்காரா, நீ ஞான சாஸ்திரம் படிக்காதனால வாழ்க்கையில கால் பங்கு போச்சு அப்படின்னாரா. இவனுக்கு ரொம்ப யோ கால் பங்கு போச்சே சாமி சொல்றாரேன்னு சொல்லி இன்னும் துடு போட்டு கொண்டு போனான். இன்னும் கொஞ்ச தூரம் போடணும், தோணிக்காரா தோணிக்காரா, நீங்க ஞானசாஸ்திரம் படிக்காட்டி பரவாயில்ல, அர்த்த சாஸ்திரம் அது படிச்சிருக்கீங்களோன்னு கேட்டான். அவன் சொன்னானா, எனக்கு அர்த்தமே தெரியாது சாமின்னு சொன்னான். ஹலோ முட்டாள் தோணிக்காரா, நீ அர்த்த சாஸ்திரம் படிக்காதனால உன் வாழ்க்கையில அறப்பங்கு போச்சுன்னா. ஐயோயோ அறப்பங்கு போச்சுன்னு சாமி சொல்லிட்டாரு, இன்னும் என்னென்ன சொல்லுவாரோ, சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருலாம், வேகமா துடுப்பு போட்டான். நடு ஆத்துல வந்துட்டு இருக்குது தோணி. அப்போ இவர் கேட்டாராம், தோணிக்காரா தோணிக்காரா, நீ ஞானசாஸ்திரம் படிக்காட்டிலும் பரவாயில்ல, அர்த்தசாஸ்திரம் படிக்காட்டிலும் பரவாயில்ல, கர்மசாஸ்திரமாவது படிச்சிருக்கியானா. அந்த கர்மத்தை நான் கண்ணாலும் கண்டதில்லை அப்படின்னா. அட முட்டால் தோணிக்காரா, நீ கர்மசாஸ்திரம் படிக்காதனால வாழ்க்கையில முக்கா பங்கு போச்சுனாராம். இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. ஐயோ சாமி நான் என்ன பண்ணுவேன், வாழ்க்கையில முக்கா பங்கு போச்சு, முக்கா பங்கு போச்சுன்னு கைய உதறனானா, துடுப்பு ஆத்துல வந்து தண்ணியோட போயிட்டுதான். இப்ப கரைக்கு போக முடியல, துடுப்பு இல்லாம எங்க தோணி ஓட்டுறது, அதுவும் போகுது இழுப்புல போகுது ஆத்தோட. இந்த வேத பண்டிதருக்கு ஒரு பயமாயி போச்சு. ஏ தோணிக்காரா, என்னடா இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டு, என்னை காப்பாத்துறா, என்னை காப்பாத்துறான்னு அழுதாராம். தோணிக்காரா கேட்டானா, சாமி நீங்க நீச்சல் அடிக்கிற சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களோ அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னானா, எனக்கு அது தெரியாத படிக்கலையானே. அட முட்டாள் வேத பண்டிதா, இந்த ஒரு சாஸ்திரம் படிக்காதனாலே உனக்கு முழுப்பொம்பும் போச்சுன்னு சொன்னான். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் கரை சேர்ந்துட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாத்தையும் படிச்சவன், இது ஒண்ணு தெரியாதனால போயிட்டான். எத்தனை நன்மைகள் எனக்கு இருந்தாலும், எத்தனை நற்குணங்கள் சற்குணங்கள் சன்மார்க்க குணங்கள் இருந்தாலும், அவை என்னுடைய ரட்சிப்பு அல்ல. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய சொந்த முயற்சிகள் பலனற்றவை. வேதங்கள், ஆகமங்கள், ஓமங்கள், சாம ஜப சற்பனைகள், இவையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்த சற்பனையான யோசனையே என்றும் சிவபாக்கியர் என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சைவ பக்தர்கள் எல்லாரும் இதெல்லாம் ஒன்னும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப அந்த சைவ பக்தர்கள் சொன்னதையாயிலும் நாம் கேட்டு திருந்த வேண்டாமா? அவர் சொல்றாரு, எப்படியா ரட்சிக்கப்பட முடியும், எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கடவுளோன் ஒருவன் உண்டே, வேதம் ஒன்றே, காரண சற்குரு தீட்சைதானம் ஒன்றே, அவனுடனே அவன் அருளும் பதவி ஒன்றே, அம்புவியில் மனுப்பிறவியானது ஒன்றே, நடைவழியும் பல மனுவோருக்கு ஒன்றே அல்லால், நால் வேத அரு சமய நடக்கை வேறாய், திடமுடனே தேவர் பலர் உண்டென்போர் தீநரகுக்கு ஆளாவார் திண்ணம்தானே என்று சொன்னது கிறிஸ்தவன் அல்ல, இஸ்லாமியன் அல்ல, சைவ பக்தன் தான் சொல்லியிருக்கிறான். பல தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் தீநரகுக்கு ஆளாவார்கள் என்பது உண்மையானால், அந்த சைவ பக்தன் சொன்னதையாயில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? துயரில் தன்னுடை சோதி நின்ற வண்ணம் நிற்கவே, துயரில் மனுதியும் மலியும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் புகழ் தூற்ற யான் இனி ஒரு துன்பமில்லேனே என்று ஒரு வைணவ பக்தன் பாடியிருக்கிறார். இறைவன் துயரமற்ற நிலையிலே சோதிப்பிழம்பாய் வானுலகத்தில் இருக்கின்றாராம். அங்கிருந்தும் அனுகூலம் படுகின்ற பாடுகளை பார்த்தாராம். பாவத்தினாலே வாடுகின்ற மனிதனை பார்த்தாராம். அவருக்குள் ஒரு அன்பு பெறுகிறதுனாலே துயரில் மலியும் மனித பிறவியில் அவர் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன்னுடைய எல்லா துயரங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு துயரங்கள் பட்டு தன் தெய்வ நிலையை உலகத்திற்கு சொன்னாராம். அந்த அம்மான், அந்த ஆண்டவனுடைய புகழை நான் அறிவித்தால் நான் துன்பமில்லாமல் வாழலாம் என்று திருவாய்மொழி 87வது பாடல் சொல்லுகிறது. அப்படியானால் இவைகளெல்லாம் சொல்லுவது என்ன? மனிதன் எத்தனை நல்ல குணங்கள் உடையவனாய் இருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு மிகவும் அவசியம் என்பதை பார்க்க. கொர்நேலியு உண்மையான தெய்வ பக்தன், உண்மையாய் தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, வருத்தம் நல்லாகணும்ன்றதுக்காக, ப்ரொமோஷனுக்காக, விசா கிடைக்கிறதுக்காக, கள்ள பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக எல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. சில பேர் அதுக்கெல்லாம் ஜோமனு சொல்வாங்க. கள்ள பாஸ்போர்ட் எடுக்க போறேன், எந்த வித போலீஸ்ல மாட்டாம வரணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. இதுக்கு ஜெர்மனி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்க, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார், அப்படி சேர்த்துட்டா எனக்கு இவ்வளவு கொடுத்துருங்க. இப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய நாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, எத்தனை களவு வேலைகள் செய்து சம்பாதிச்சிருக்கிறோம். கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டே டிவோர்ஸ் கொடுத்துட்டு தனியா அதுக்கு ஒரு காசு இதுக்கு ஒரு காசு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய நடக்குது. இதுல கொண்டு கொஞ்சம் தசோபாவும் காணிக்கையும் கொடுத்துட்டா பாச அதையும் வாங்கி ஆசீர்வதி ஜெயிச்சு கொடுத்துறோம். யோசிச்சு பாருங்க எங்க இருக்கிறோம். ரட்சிப்பு என்பது சாதாரண காரியம் இல்லை. ஒரு சர்ச்சுக்கு போறது ரட்சிப்பு இல்லை, கழுத்துல சிறுவ மாட்டிக்கிறது ரட்சிப்பு இல்லை, பழைய பேர் விட்டுட்டு பைபிள் பேர் வச்சுக்கிறது கிறிஸ்தவ பேர், இது கிறிஸ்தவ பேர் இல்லை. இந்த பைபிள்ல வர பேரு கிறிஸ்தவ பேரே கிடையாது. தீமோத்தேயு கிரேக்கனா இருந்தாரு, அப்ப அவருக்கு தீமோத்தின் பேரு, அவர் கிறிஸ்துவா மாறினாரு, அப்பவும் தீமோத்தின் தான் பேர். தீமோத்தி கிரேக்க பேர், ஆபிரகாம்னா அது எபிரேய பேர். எபிரேய பேரையும் கிரேக்க பேரையும் வச்சுக்கிட்டு நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க பேரை வச்சுக்கிறோமா, அதுக்காவது சாட்சியா இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. அப்ப வாழ்க்கையில எந்த விதத்துல நாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம், எது தேவ பக்தி, எது கர்த்தருக்கு பயப்படும் பயம், எது உண்மையான தான தர்மம், எது உண்மையாக ஜபம், இதெல்லாம் பார்த்தோம்னா இவைகளெல்லாம் இருந்தும் அவன் ரட்சிக்கப்படாததினாலே கத்த சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை இவன் சொல்லுவான். கடவுள் அவன் ஜபத்தை கேட்டார, கடவுளே சொல்லியிருக்கலாம்ல, கொர்நேலியுவே நீ ரொம்ப நல்ல மனுஷன், நீ ரட்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கடவுள் சொல்லல அவனுக்கு. ஏன் தெரியுமா? கொர்நேலியுக்கு கடவுள் நேரடியா சொல்லியிருந்தா அதை படிச்சுட்டு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கர்த்தர் வந்து எனக்கு நேரம் சொல்லட்டும், அப்பதான் ரசிக்கப்படுவேன் அப்படிமா. ஒருத்தர் சொன்னார், ஐயா ஞானஸ்தானம் எடுங்கண்ணா, கடவுள் வந்து சொல்லட்டும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மனதர்மன்னா ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லியிருக்காரு, இல்லை நேரம் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்ப நீங்க அவர் சொன்னாதான் சாப்பிடுவீங்களான்னு, கடவுள் வந்து சொன்னாதான் சாப்பிடுவீங்களா, கடவுள் வந்து நீங்க இன்னைக்கு பாத்ரூம்ல போய் குளிங்கன்னு சொன்னாதான் குளிப்பீங்களா, டாய்லெட்டுக்கு போன உடனே கழுவுங்கன்னு சொன்னா அப்ப கடவுள் வந்து சொன்னாதான் கழுவுவீங்களா? என்னையா நியாயம் அது? கர்த்தர் வந்து நேரம் சொல்லணும், நேரம் சொல்லணும்னா இது நேரம் சொல்லி இருக்கிறார். இதுக்கு கீழ்படி அதான் எது கீழ்படிய போறான் சொல்லு. இன்றைக்கு ஜனங்கள் எப்படி வழி நடத்தப்படுகிறார்கள்? கர்த்தர் சொல்லட்டும். கர்த்தர் நேரடியாக கொர்நேலியுக்கு சொல்லவில்லை, தூதனை அனுப்பினார். தூதன் ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. யாருக்கும் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வேத படிப்பு படிச்சுட்டு ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிவிக்க முடியும். ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்வாரு? அக்கிரம செய்கைக்காரரே, கிரமம் படி நீங்க வரல, அக்கிரமமா வந்திருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை, நான் ரட்சிப்பை பத்தி சொல்லியிருக்கிறீங்க, என்ன முழுமையா நம்பல, என் பெயரை பயன்படுத்துறீங்க. இயேசு நாமத்தை சொன்னா பிசாசு தானா ஓடும், இதுக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையில்லை. இயேசுக்கு அந்த வல்லம் உண்டு, எனக்கு அல்ல, இயேசுக்கு தான் உண்டு. என் நாமத்தினாலே என்று சொன்னார். அவருடைய நாமத்தை பிரயோஜனப்படுத்தும் போது அங்கு காரியம் நடக்கத்தான் செய்கிறது. அதனாலே நான் பக்திமான் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. எப்பொழுது ரட்சிப்பு? அது எனக்குள்ளே இருந்து வர வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவன் தன் அனுபவத்தை வந்து சொல்லுகின்றார். என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 43ஆம் வாக்கியம். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ரட்சிப்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு எப்பொழுது வரும்? இந்த இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. இரண்டாவது என்ன சொன்னார்? 35 வாக்கியம், அப்போஸ்தலர் 10:35, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜனத்திலாயினும், அவன் வெள்ளையனோ கருப்பனோ இந்தியனோ ஸ்ரீலங்கனோ நேபாளக்காரனோ அரபுக்காரனோ யாரானாலும் சரி, எந்த ஜனத்திலாயினும் நீதியை செய்கிறவன், அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன், நீதி என்பது ரட்சிப்பு நீதி, ஞானஸ்தானம் எடுப்பது நீதி, பரிசுத்தாவி பெறுவது நீதி, சபையில அங்கத்தினராவது நீதி, தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது நீதி, பிறருக்கு உபகாரம் செய்வது நீதி, நீதியை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அப்ப இந்த நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன். மூன்றாவது என்ன சொன்னார்? 42 வாக்கியம், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்க சாட்சியாக ஒப்புவிக்க அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்தான் நியாயாதிபதி. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இஸ்லாமில கூட சொல்றது, ஈசா நபி வந்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ஏன் முகமது நபின்னு எழுதுலவங்க? அவங்களால எழுத முடியாது. முகமது நபி சாதாரண மனுஷன். ஆனால் இயேசு, ஈசா நபி உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரன். அவர் தேவனுடைய தச்சரூபம். ஆகவே அவர் தான் நியாயாதிபதி. கல்கி அவதாரம்னு ஒரு அவதாரத்தை சொல்றாங்க 10 அவதாரத்துல. அந்த கல்கி அவதாரம் தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று சைவர்கள் நம்புகிறார்கள். அப்ப சைவம், முஸ்லீம், கிறிஸ்தவம் எல்லாத்திலையும் ஒரு நியாயாதிபதி உண்டு. அந்த நியாயாதிபதியாக இயேசு என்ன சொன்னாரு? மரணம் அடைவதற்கு முன்பாக, சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அப்ப இந்த வேத வசனத்தை நாங்கள் கேட்டு பாருங்க, நான் சைவத்தில் இருக்கும் போது சித்தி பெறுவதற்கு வழி என்னன்னு கேட்டேன். பக்தி, முக்தி, சித்தி என்று மூன்று வார்த்தைகள் சைவத்தில் உண்டு. பக்தி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில, சாதாரண மனிதன், ஒரு பாவியாக இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வத்தை குறித்த பயம் ஏற்படும் போது ஏற்படுவது பக்தி. அந்த பக்தினால்தான் கோயிலுக்கு போறான், சாமி கும்பிடுறான், எல்லாம் செய்யறான், சில அடையாளங்கள் எல்லாம் தெரிச்சு கொள்றான். இது எல்லாருக்கும் உண்டு பக்தி. சாதாரண மனிதன் பக்திக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது அவனுடைய ஆத்மா வெளிப்படுகிறது. ஆகவே மனிதன் இரண்டாவது நிலை ஆத்மா. இந்த ஆத்மா என்ன செய்கிறது? ஜீவனை பெறுகிறது. ஜீவனை கொடுத்தவராலே ஜீவனை பெற வேண்டும். ஜீவோ ஜீவசிய ஜீவனே என்பது சமஸ்கிருத மந்திரம். ஜீவோ ஜீவசிய ஜீவனே, ஜீவனை கொடுக்கிறவரால் ஜீவனை பெறுகிறவன் ஜீவ ஜீவன் உள்ளவன். ஆகவே அந்த ஆத்மா ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் ஆத்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா இறைவனுடைய ஞானம் பெற ஆரம்பிக்கிறான். ஆகவே ஞானாத்மா என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஞானாத்மா நிலையிலிருந்து அவன் இறைவனோடு நெருங்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவறான். அதனால அவனுக்கு யோகாத்மா. யோகா என்று சொன்னால் இறைவனோடு இணைதல். உட்கார்ந்துகிட்டு அப்படி தியானம் பண்றது இல்லை, இறைவனோடு இணைதல். அந்த இறைவனோடு இணைகிறவன் யோகாத்மா என்று பெயர் படுகிறான். இவன் இறைவனோடு இணைய ஆரம்பிக்கிறதுனாலே அவன் ஆன்மீகத்திலே அதிகமான வளர்ச்சி பெறுகிறதுனாலே மகா ஆத்மா என்ற பெயர் பெறுகிறான். மகாத்மா. இந்த மகாத்மா நிலையிலிருந்து அவன் பரமனோடு ஐக்கியப்படுகிறான். ஆகவே பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான். இந்த பரமாத்மா நிலையிலிருந்து கிடைப்பதுதான் முக்தி. பக்தியிலிருந்து முக்தி, ரட்சிப்பு. முக்தி என்றால் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்ட முக்தி அடைந்தவன் சித்தி பெறுகிறான். அப்போ மனிதன் ஆத்மா, ஜீவாத்மா, ஞானாத்மா, யோகாத்மா, மகாத்மா, பரமாத்மா. இந்த ஏழு நிலையை கடந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படியானால் நம்ம பைபிள்ல ஒரு பாவியாயிருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், அவன் எப்படி தேவனோடு நெருங்கி தொடர்பு கொள்ளணும், இதெல்லாம் நல்ல தெளிவா போட்டிருக்குது. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் வாசித்த போது இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை நிறைவேற்றி கொடுத்தது அன்பு. அந்த நியாயப்பிரமாண கட்டளை முடிவாயிருக்கிறது இயேசு. ஆக இயேசுவாகிய அன்பு உலகத்தில வந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு நீ என்னை ஏற்றுக்கொள், நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், என்னை ஏற்றுக்கொண்டா காணும், நான் மலை மேல ஏற வேண்டாம், நான் அழகு குத்த வேண்டாம், முதுகை கீறி கொள்ள வேண்டாம், நாக குத்த வேண்டாம், மூக்க குத்த வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம், மொட்டையும் அடிக்க வேண்டாம், கடவுளுக்கு நிறைய நகை நகையா தூக்கி போடவும் வேண்டாம், ஒன்னும் செய்யாமல இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்று முக்தி அடைய போகிறோம். ஆகவே இந்த நித்திய ரட்சிப்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரம், நல்ல அழகான பிரசங்கம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க வாங்கி பார்த்து வீட்டுல போய் கேட்டு பாருங்க. இதெல்லாம் நல்லா கிரகித்துக் கொண்டு தேவனுக்கு இந்த எப்படி வாழ வேண்டும். இந்த குர்நெலியும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே, குர்நெலி மட்டும் இல்ல, அவர் தன்னை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் குர்நெலி வீட்டில தான் நடக்குது. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க, நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் எல்லாரும் கொண்டாந்து வச்சுட்டு, கேளுங்க, ஒருத்தர் வரப்போறார், ஒரு பேதூர் வரப்போறார், அவர் வந்து கதைக்கு போறார். அவர் எல்லாரும் அவளோடு காத்திருக்கிறாங்க. குர்நெலி வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, அப்போஸ்தலர் 10:25 பாருங்கள், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நெலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இது முழுக்க முழுக்க கிழக்கு கலாச்சாரம் நிறைந்த வேதம். இந்த அடையாளத்தால் நீங்க பாருங்க, காலில் விழுந்து பணிந்து கொண்டது வெள்ளக்காரன் சமயம் அல்ல இல்லையா? வெள்ளக்காரன் எங்காவது காலில் விழுவானா, கையை கொழுகுவான் பிடிச்சு. அவன் வெள்ளக்காரனா இருந்தானா நல்ல கையை கொழுகுவான், கருப்பாருனா நுனிக்கையை பிடிச்சிட்டு வாட்டுவான் அப்படி. ஏன்னா ஒட்டிக்கிடும் கருப்பவங்கள், அந்த மாதிரி அதுல கூட இந்த ரேஷியெல்லாம் நீங்க பார்க்கலாம் கொஞ்சம். இப்ப நம்ம நாட்டில தான் பெரியவங்க வந்தா காலத்தொட்டு கும்புற வளர்த்துறது ஒண்ணும் வேணாங்க. 38 பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஒருத்தன் படுத்திருந்தான், பாய்ச்சிருப்பீங்க இல்லையா? பெதஸ்தா குளத்துல 38 படுத்திருந்தான், சரியான சோம்பேறியாக. ஒரு நாளைக்கு 1/2 இன்ச் நகர்ந்திருந்தா கூட அவனே குளத்துல விழுந்திருக்கலாம், யாராவது தூக்க மாட்டாங்களான்னு படுத்திருந்தான். அவனை பார்த்த உடனே இயேசு என்ன சொன்னாரு, படுக்க எந்திரிச்சுட்டு போ அப்படின்னாரு, உன் படுக்க அடிச்சுட்டு போ அப்படின்னாரு. இப்ப இது வெள்ளக்கார மார்க்கத்து வேதமா இருந்தா, மேற்கத்திய வேதமா இருந்தா, படுக்கையை எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே எப்படி போவான்? ஏன்னா இந்த நாட்டில் உள்ள படுக்கை நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல, எவ்வளவு பெரிய படுக்கை, 2 mattress போட்டு அது மேல ஷீட்டு போட்டு அது மேல கவர் பண்ணி 2 pillow வச்சு இத்தனை எடுத்துட்டு போக முடியுமா? நம்ம நாட்டில தான் படுக்கைன்னா ஒரு பாய் ஒரு தலையானே டக்குன்னு சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு விருன்னு ஓடிருப்பான். கலாச்சாரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிழக்கு கலாச்சாரம். இவ்வளவு அருமையான வேதத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்ம விட்டுட்டு அவங்க வந்து சொல்ல வேண்டிய, அது இப்ப ஆண்டவர் மாத்திட்டாரு, நம்ம வந்து சொல்ல பேசுறான், பிரெஞ்சுல பேசுறான், ஒரே இது என்னடா எல்லாம் பல பல பாஷை பேசுறாங்களே, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. உடனே பேதுரு சொன்னாரு, நம்ம போல வரத்தை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி உடனே ஞான சந்தை கொடுத்தார். ஆகவே நம்மை பரிசுத்தம் செய்து கொள்ள, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு சும்மா கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லி அங்கே ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு, ஒரு கத்தோலிக்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா ராத்திரி 11 போய் ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரி 11 ஜெபம் பண்ற வரைக்கும் அந்த ஃபாதர் அங்க காத்திருக்கணும். ஏன்னா இவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு போனாதான் அவரு கூட்டிட்டு போக முடியும், அவருக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா அந்த அம்மா ராத்திரி 11 வரைக்கும் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, அப்படி என்னதான் பண்றாங்கன்னு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களா. இந்த அம்மா வந்தாங்க, வந்தவொடனே சுசேப்பரே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பெரியம்மாலே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஒருத்தரா நிறைய வேண்டிக் கொள்றதுக்கு இருப்பாங்களே. இந்த ஜபமாலை பார்த்தீங்கன்னா, காணாமல் போன சேசுவே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இப்படி ஒரு ஜபம் இருக்குது. அவரே காணாம போயிட்டாரு, அவர்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, காணாமல் போன சேசுவே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அதிதூதரே மிக்கேல் அதிதூதரே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரா வேண்டிக்கிட்டு வர்றாங்க. கடைசியில் இந்த மிக்கேல் அதிதூதர் இருக்கிறார், மிக்கேல் ஒரு குதிரை மேல உட்காந்துக்கிட்டு ஈட்டியால பிசாச குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும், அங்க வந்த உடனே மிக்கேல தொட்டு, மிக்கேல தீதுதரே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நான் ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருந்தாரோ, இந்த அம்மா சுத்தி பார்த்துட்டு இந்த கீழே கிடக்கிற பிசாச தொட்டு கும்பிட்டுட்டு, பிசாசே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னாரோ. நேரம் வந்து கையை பிடிச்சாராம், ஃபாதர் என்னம்மா இது அக்கிரமமா இருக்குது, பிசாசுகிட்டே வேண்டிக்கிறீங்க? நான் சாமி அங்க போனா இவங்கெல்லாம் இருப்பாங்க, நரகம் போனா இவர் தானே இருப்பார், அதனால அவரையும் வேண்டிக்கிறேன். நான் ஒரு கருத்து வேண்டாமா, ஒரு கருத்து வேண்டாமா, வேதத்தில் அதெல்லாம் இருக்கா? இயேசு ஒருவரை தவிர ரட்சகர் இல்லைன்னு போட்டிருக்க, இயேசு ஒருவரிடத்தில் தவிர நம்ம ஜெபம் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்குத, இதெல்லாம் பைபிள் இல்லாததெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளை தேவ பக்தி உள்ளவங்கன்னு எப்படி சொல்லுவோம்? அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் திருந்தி கடைசி காலம் ஆயிப்போச்சு, கடைசி கால சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டது. இந்த கடைசி காலத்துல நம்மையும் திருத்தி கொண்டு மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தி கொண்டு அவர் வருகிறாரோ நம்ம சாகரமோ எது முந்தி நடந்தாலும் அங்க போய் சேர்ற வழியை பார்ப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை முடிச்சு வைக்கலாமா? தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம்.